நமஸ்காரம். ஊடகங்களில் செய்தித்தாள்களில் ஒரு சில கட்டுரைகள் எழுதப்படுகின்றன. அவற்றை படிக்கும்போது ஒன்று, அந்த செய்தித்தாள் ஒருதலைப்பட்சமாக தாங்களும் ஏதோ ஒரு கட்சியையோ ஒரு கொள்கையோ சேர்ந்தவர்கள் என்று எழுதுகின்றனர். நடுநிலை எழுதுறதில்லை. இல்லைன்னால் எல்லா தரப்பட்டவர்களும் நம்ம பத்திரிகையை படிப்பார்கள். அதனால எல்லாருக்குமா கட்டுரை எடுக்கணுங்கிறதுக்காக எல்லா பக்கத்து கட்டுரையும் எழுதிவிடுகிறார்கள். அதனால இது நடுநிலை. செய்தியை கூறுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய அபிப்பிராயங்களை கூறப்போகிறார்கள். செய்தியை படித்த அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது வாசகர்களின் கடமை. சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். ஸ்ட்ரேக் ஹவுஸ் அப்படின்னா இப்போ பசுக்களை வதை பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் இழுத்து பிடித்தவுடன் இந்தியாவே பசுக்களால் வீணாயிடும் போல் இருக்கு. என தெரு தெருவாக பசுக்கள் சுத்துகின்றன. உழவர்களாலே பசுக்களை விற்க முடியவில்லை. அதனால் இப்படியே சென்றால் மக்கள் வாழ்வதற்கே இடமில்லாமல் எங்கும் பசுமாடுகளாக திரியும் அப்படின்னு ஒரு கட்டுரை செல்கிறது. இதிலே திடீரென்று வெறுமனே அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற பசுமாடுகள் இப்போது 58 லட்சம் பசுக்கள் திரிகின்றன. அது 2.8% ஆஃப் மொத்த பசுக்கள். அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதில் ஆச்சரியம் என்னன்னா 58 லட்சம் பசுக்கள் திரிகின்றன. அது 2.8% மொத்த பசுக்களின் எண்ணிக்கையில் ஒரே திரியா ஏறிவிட்டது என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பசுக்கள் இருந்தன அது என்ன பர்சன்ட்னு எங்கேயுமே போடப்படவில்லை. இதுவா கட்டுரை எழுதும் முறை? நான் ஒன்ன திடீரென்று கூடிவிட்டதுன்னு சொல்லணும்னால் அப்ப முன்னால் எவ்வளவு இருந்ததுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். இப்ப எவ்வளவு இருக்குன்னு மட்டும் சொன்னதுனாலே யாரும் நம்ப மாட்டார்கள். இது ஒரு மாதிரி குழப்பத்துக்கு உண்டான விஷயம். சரி, இப்ப திடீர்னு பசுக்கள் கூடிவிட்டன அப்படின்னு சொல்றமே, நாய்களும் அதே மாதிரி கூடியிருக்கலாம். தெரு தெருவா நிறைய நாய்கள் இருக்கின்றன. கொசு எக்கச்சக்கமா கூடியிருக்கு, எங்கும் இருக்கிறது. அதெல்லாம் கட்டுப்படுத்துவதை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. ஆனால் பசுக்கள் மட்டும்னால் இப்ப ஏற்கனவே ஒன்றும் நாய்கள் எல்லாம் உழவு தொழிலில் உதவி புரிந்துவிட்டு நமக்கு பாலும் மோரும் தயிரும் கொடுத்து விட்டு அப்புறம் இப்ப வெறுமை சுத்தின்னு இருக்குல்ல. ஆனா பசுக்கள் இந்த உழவனுக்கு வேண்டிய எல்லா நல்லதையும் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது அவர் விட்டுட்டபடியாலே சுத்தி கொண்டிருக்கலாம். யாரும் ஒண்ணு நாயை பிடிச்சின்னு படல, எதுவும் பண்ணல. அப்படி போயிட்டு வர வர பார்த்து கொலைச்சின்னுதான் இருக்கு, கடிச்சின்னு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பசுக்கள் இடத்துல மட்டும் என்ன வெறுப்பு? அப்படி ஒருவேளை இந்த மாடுகள்லாம் பால் கொடுத்து முடிச்ச பிற்பாடு அந்த உழவர் அதை விற்றுவிட வேண்டும். விற்றால் அதற்குரிய ட்ரேடர் அதை வெட்டுக்கு எடுத்து கொண்டு போவார். இதை பண்ண முடியாதனால அந்த உழவருடைய வாழ்க்கையே வீணாகிவிட்டது அப்படின்னு அந்த கட்டுரையில போட்டிருக்கு. இப்ப இது மாதிரி இவர்களுடைய எண்ணிக்கை கூடும்னால், இந்த பசுக்களுடைய எண்ணிக்கை கூடும்னால், சில நாடுகளில் இந்தியா உட்பட சீனியர் சிட்டிசன்ஸோட பர்சன்டேஜ் கூடிக்கொண்டே போகிறது. இப்ப ஜப்பான் நாட்டில் வயசானவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். நாளைக்கு ஒருவேளை சைனால அந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஆயுள் நீடித்து விட்டது, மருத்துவ வசதி பெருகிறது, அதனால நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கும். முன்னாடியெல்லாம் 55-60 வயசா இருந்து இப்போ தாராளமாக 65-70 வயசு ஆயிடுது. அப்ப என்ன பண்ணலாம்? பிள்ளைகளாலே அப்பா அம்மாவை வெளியில தள்ளிவிட முடியல, அதனால இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போறது, இவர்களெல்லாம் எதுக்காக வச்சுக்கணும், ஏன் விற்க முடியல அப்படின்னு கேட்க போறோமா? நீங்க சொல்லலாம் இது மனிதர்கள், அதெல்லாம் மாடுகள். அதான் மனிதனுக்கு எப்பவுமே தான் நன்னா இருந்தா போறோம், வேற எந்த இனமும் நன்னா இருக்கிறதுல எண்ணம் இல்லையா? அது தப்பான எண்ணம் இல்லையோ? அப்படி பார்த்தா எல்லாத்த பத்தி சொல்லணும். நாயும் கூடி போச்சே, கொசு கூடி போச்சே, ஈ கூடி போச்சேன்னு சொல்லட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்லையே. இல்ல ஒருவேளை புலி சிங்கம் ஊருக்குள்ள வந்தா நம்ம கடிக்கிற மாதிரி மாடெல்லாம் கடிச்சிட போறதா? ஒண்ணு அதுகளால மனிதனுக்கு ஆபத்தும் இல்லையே. அதனால இது எல்லாமே வேணும்னு ஒரு சிலதை பிடித்து கொண்டு அதை எதிர்க்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட பத்திரிகைகள். அதை நாம தான் புரிந்து கொண்டு எவ்வளவு அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அத்தோட நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பசு தான் பால் கொடுக்கறத நிறுத்தின பிற்பாடும் பலவித உபயோகப்படுகிறது. மண்புழு வளர்ப்பதற்கு கோமூத்திரம் கோசாணகத்தை கொண்டு பஞ்சகவ்யம் செய்வதற்கோ அல்லது வேறே மற்ற உண்டான கேஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கோ உற்பத்தி பண்றதுக்கோ இது எல்லா விதத்திலையும் அது உபயோகப்பட போகுது. ஆனா சொல்லும் போது இந்த பசுவை விற்காதனாலே எத்தனைக்கெத்தனை உழவர்கள் எல்லாம் பசுவை விரும்பி கொண்டிருந்தார்களோ, ஒரு மாடு நம்ம குடும்பத்தில் பிறக்காதான்னு ஆசைப்பட்டு இருந்தாலோ, இப்போ அது அவளுக்கு பயமா இருக்கு, நைட் மேராக இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறதுன்னே புரியாம தவிக்கிறார்கள். ஏன்னா விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டபடியாலே என்றால் அக்ரிகல்ச்சர் லேண்டையே விற்கக்கூடாதுன்னு இப்ப கவர்மெண்ட் போட்டிருக்கு. இன்னொரு உழவனுக்கு தான் விற்கலாம், மற்ற பேருக்கு அதே நவீனமயமாக்கத்திற்காக விற்கக்கூடாது. அப்படி விற்றாலும் அது கன்வர்ஷன் பண்ண முடியாது, அது கட்டடம் கட்டுற லேண்டா மாற்றக்கூடாதுன்னு எல்லாம் போட்டிருக்கு கவர்மெண்ட். ஊஹா, அப்போ என்னுடைய தனி மனித உயிரை உரிமை போயிடுதா? என்ன இப்ப நான் என் லேண்டை விற்க முடியலையே, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அதை விற்க முடியல. ஏன்னால் அந்த அக்ரிகல்ச்சர் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக. அதனால ஒரு விஷயத்தை விற்கக்கூடாதுன்னு தடை போட்டதே எனக்கு பெரிய ஆபத்தா போகணும்னால் அடிப்படை லேண்டையே விற்கக்கூடாதுன்னு போட்டார்களே. அப்படி இருக்கிறச்சே மாட்டை விற்கக்கூடாதுன்னு போட்டது என்ன பெரிய சமாச்சாரம்? அதையும் தாண்டி இது ஏன் போட்டார்கள்னு பாருங்க. ஏன்னா நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் இனிமே நாம எதுக்கு பயிர் பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த ஃபார்மர்ஸ் தாராளமா வித்துட்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் மாறி போயாக விட்டது. அதனால் நாம வந்து லேண்டை விற்கக்கூடாதுன்னு போட்டிருக்கார்கள், அதே கண்ணோட்டத்தோடு தான் பசுவை விற்கக்கூடாதுன்னு போட்டதையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு பசு இருந்ததுனால் அதுவும் அது ஈற்று மாறின மாடு, பால் கொடுத்து முடித்த மாடாக இருக்கும்னால் அதை வைத்து ரட்சிப்பது பெரிய தர்மம்னு சொல்லப்படுறது. நாம் இருக்கிறது 130 கோடி மக்கள். இப்ப இந்த தெருல சுத்தின் இருக்கிறதுன்னு சொன்னது வெறும் 60 லட்சம் பசு. இது ஒன்றும் பெரிய நம்பரே கிடையாது. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி இது எவ்வளவு இருந்திருக்கு, எவ்வளவு கூடியிருக்குன்னு பார்க்க வேண்டும். ஏற்கனவே 55 லட்சம் இருந்தது, இப்ப 58 லட்சம் ஆயிருக்குன்னு சொன்னால் ஹிமாச்சலத்திலேருந்து சேத்துக்கரை வரைக்கும் 3 லட்சம் மாடு இருந்தா எங்க தெரிய போறது? ஏதோ ஒரு விதத்தில் ஹிந்து தர்மத்தினுடைய விஷயம் எது நடந்தாலும் அதை வேணும்னு எதிர்க்கணும் அப்படிங்கிறது சில ஊடகங்களுடைய அது முக்கியமான குறிக்கோளாக உள்ளது. நல்ல படிக்கிற நாம தான் இதை பற்றின உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தர்மம் நமக்கு முக்கியம். யாரையும் எதையும் படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறதுக்கெல்லாம் நான் போகலை இப்போ. ஆனால் நம்ம தர்மத்துக்கு உட்பட்டு படித்து தெரிந்து கொள்வோம்னு பிரார்த்திக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.